வரும் ஒரு அலசல் சிந்தாமல் சிதறாமல். அன்று ரயில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. இருவர் எதிரெதிரே அமர்ந்து பயணம் செய்து கொண்டிருந்தனர். அதில் ஒருவர் தனது கையை யதார்த்தமாக வெளியே நீட்ட அவரது கையில் இருந்த விலையுயர்ந்த கை கடிகாரம் கழன்று கீழே விழுந்துவிட்டது. கடிகாரம் விழுந்தவுடன் அந்த மனிதர் வேதனைப்பட்டு துடித்து போய்விட்டார். ஆனால் அவர் எதிரில் அமர்ந்திருந்த ஆள் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. உடன் இருந்தவர்களுக்கு அவரது செயல் வியப்பாக இருந்தது. வண்டி அடுத்த ரயில் நிலையத்தில் வந்து நின்றது. அமைதியாக அமர்ந்திருந்த அந்த ஆள் ரயில்வே அதிகாரியை அழைத்து, ரயில் பாதையில் அந்த விலையுயர்ந்த கை கடிகாரம் எந்த தந்தி கம்பத்தின் அருகே விழுந்தது என்பதை கூறி எதிரே இருந்தவரின் முகவரிக்கு அந்த கை கடிகாரத்தை அனுப்பிவிடுமாறு கூறினார். இப்படி மற்றவர்கள் பதட்டமடைந்த நேரத்தில் நிதானமாக அது எங்கு விழுந்தது என்று கவனித்து செய்ய வேண்டியதை செய்த மாமனிதர் வேறு யாருமல்ல, நம்மவூர் மூதறிஞர் ராஜாஜிதான். அன்பு நேயர்களே, நமது வாழ்க்கையில் எங்கும் எதிலும் எப்பொழுதும் சிந்தாமல் சிதறாமல் செயல்படுவதற்கு தேவைப்படுவது கவனம். அதிலும் அவசரம் அவசரமாக பரபரவென உண்டு உறங்கி உடுத்தி அலுவலகம் செல்லும் இன்றைய கணனி தொழில்நுட்ப தலைமுறைகளுக்கு இது அதிகமாகவே தேவைப்படுகின்றது. இதனை ஏன் சொல்கின்றோம் என்றால், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள், காரணம் புரியும்.
கண்ணின் மணி போல
பொதுவாக பிள்ளைகள் வீட்டை விட்டு கிளம்பும் போது பெற்றோர்கள் அவர்களிடம், தம்பி, சாலையில் வண்டியை கவனமாக ஓட்டு, தெருவில் போகும்போது அங்குமிங்கும் வேடிக்கை பார்க்காமல் எதிரே வரும் வண்டிகளை பார்த்துப்போ என்று அறிவுரை சொல்லி அனுப்புவார்கள். ஏனெனில் இந்தியாவில் அதிக சாலை விபத்துக்கள் நிகழ்கின்றன. இவ்விபத்துக்கள் நடைபெறும் முதல் ஆபத்தான நகரம் சென்னை எனவும், 2011 சென்னையில் மாத்திரம் 9845 சாலை விபத்துக்கள் நடைபெற்றுள்ளன எனவும், தமிழகத்தில் கடந்த 6 நடந்த சாலை விபத்துக்களில் 2184 பேர் பலியாகியுள்ளனர் எனவும் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. டில்லியிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் இத்திங்கள் அதிகாலை 4:30 அளவில் நெல்லூரை தாண்டிய சிறிது நேரத்திற்குள் அந்த ரயிலில் 11 பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் உடல் கருகி சுமார் 50 பேர் பலியாகியுள்ளனர். 20 மேற்பட்டோர் காயமுற்ற நிலையில் நெல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது.
காலையில் பொட்டு வைத்து பூச்சூடிய பின்னர் பள்ளி செல்ல மறுத்து அழுத தன் குழந்தையின் கையில் 1 ரூபாயை கொடுத்து, தின்பண்டம் வாங்கிக்கொள் மகளே என்று சமாதானம் செய்து வழி அனுப்பிய தாய் ஒருவர் அன்று மாலையே தன் பாச மகளின் உயிரற்ற நெற்றியில் அந்த 1 ரூபாயை வைத்து அழுத நிகழ்ச்சி ஒன்று கடந்த வாரத்தில் சென்னையில் நடந்துள்ளது. சென்னை சேலையூர் இந்திரா நகரில் உள்ள பள்ளி ஒன்றில் 2 படித்துக் கொண்டிருந்த சுருதி என்ற 6 சிறுமி பள்ளி பேருந்தில் 60 மாணவிகளுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த பேருந்தில் இருந்த ஓட்டை வழியாக தவறி கீழே விழுந்தாள். பேருந்தின் பின் சக்கரம் சுருதி மீது ஏறி இறங்க சிறுமி அவ்விடத்திலேயே பரிதாபமாக இறந்தாள். சிறுமி சுருதி விழுந்ததைக் கண்டு பேருந்துக்குள்ளிருந்த மாணவிகள் கூச்சல் போட்டுள்ளனர். இதை கவனிக்காமல் ஓட்டுநர் வேகமாக பேருந்தை ஓட்டியிருக்கின்றார். ஒரு ஓட்டுநரின் கவனக்குறைவு, அந்த பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பற்றதன்மை நாளைய நம்பிக்கை தலைமுறையில் ஓர் உயிரை இன்று பறித்துவிட்டது. தனது பிள்ளைகளுக்கு நல்ல ஓர் எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற கனவில் 3 வாகனம் ஓட்டி பிழைப்பு நடத்தும் சுருதியின் தந்தைக்கும் தாய்க்கும் எந்த வார்த்தைகளால் ஆறுதல் சொல்வது?
பூத்து குலுங்கும் மலர்கள் எல்லாம் தீயிலிங்கு கருகுது, சின்ன சிட்டு குருவி எல்லாம் திரகோடிந்து வாடுது.
பள்ளிகள் குழந்தைகளின் வாழ்வாதாரம், அவர்களே நாட்டின் எதிர்காலம் என்பது படிக்காத மேதை காமராஜர் அவர்களின் கூற்று. 2004 ஜூலை 16 நடந்த கும்பகோணம் ஸ்ரீகிருஷ்ணா பள்ளி தீ விபத்து ஒன்று மட்டும் போதாதா இக்கால படித்த மேதைகளுக்கு பாடம் சொல்லித்தர? 94 குழந்தைகள் அல்லவா இறந்தார்கள் அத்தீ விபத்தில். ஜூலை 16ஆம் தேதியை ஆண்டுதோறும் பள்ளிக்கூட பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்க மத்திய அரசு அப்போது எடுத்த நடவடிக்கை என்னவாயிற்று? கொலைகளை செய்துவிட்டு கவனக்குறைவு விபத்து என்று காரணம் கூறி அரசும் பள்ளி நிர்வாகமும் இழப்பீடு என்ற பெயரில் சில லட்சங்களை அள்ளித்தரும் அவலம் நாட்டில் இருக்கும் வரை கவனக்குறைவால் விபத்து என்ற பெயரில் நடைபெறும் கொலைகளும் நிற்கப்போவது இல்லை. இத்திங்கள் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்கு கூட இதில் பலியானவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் காயமுற்றவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என ரயில்வே அமைச்சர் முகுல் ராய் அறிவித்துள்ளார்.
இந்தியாவின் மக்கள் தொகையில் 40% குழந்தைகள். அதாவது நாட்டில் சுமார் 44 கோடி குழந்தைகள் இருக்கின்றார்கள். குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் ஒரு நாட்டில் மிக மோசமாக சிதைக்கப்படுபவர்கள் குழந்தைகள்தான் என்பது சமூக ஆர்வலர் ஒருவரின் ஆதங்கம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஜலீல்பூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 7 குழந்தைகள் இடிபாடுகளில் சிக்கினர். பஞ்சாப் மாநிலத்தில் அரசு மருத்துவமனை ஒன்றில் 200 ரூபாய் செலுத்த முடியாத ஓர் ஏழை பெற்றோர் தங்களது பிறந்த பெண் குழந்தையை பலி கொடுத்தனர். இவை இரண்டும் கடந்த வெள்ளிக்கிழமை செய்திகள். ரோம் நகரின் மருத்துவமனை ஒன்றில் குறைப்பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை ஒன்றுக்கு சலைன் ஏற்றுவதற்கு பதிலாக ஊசி மூலம் செயற்கை பால் செலுத்தியதால் அந்த குழந்தை இறந்துள்ளது. அடுத்து கடவுச்சீட்டு, விமான பயணச்சீட்டு, விமான இருக்கை எண் கொண்ட சீட்டு ஆகிய இவை எதுவுமே இல்லாமல் கடந்த புதன்கிழமையன்று 11 வயது பிரித்தானிய சிறுவன் ஒருவன் இங்கிலாந்தின் மான்செஸ்டரிலிருந்து இத்தாலி வந்துள்ளான். இதற்கு யாருடைய கவனக்குறைவு காரணம்? இப்படி விடை தெரியாத கேள்விகள் தொடர்கின்றன.
மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமைகள் பல உண்டு. இதை எண்ணி பார்க்க மனமில்லாமல் உரிமையை தடுக்காதீர், சிறுமலர்களை பறிக்காதீர்.
சுமார் 4,24,50,000 டாலர் செலவில் கடந்த வெள்ளிக்கிழமை வெகு ஆடம்பரமாக தொடங்கியுள்ளது லண்டன் ஒலிம்பிக்ஸ். இதில் முதல் தங்கப்பதக்கத்தை சீனா வென்றுள்ளது. அன்பு நேயர்களே, இந்த விளையாட்டு வீரர்கள் பதக்கங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு கவனமுடன் விளையாடுகின்றார்கள்! இவர்களது வாழ்க்கை லட்சியமே இதற்கு காரணம். ஆனால் வாழ்க்கையில் எந்த குறிக்கோளுமின்றி போதைப் பொருளிலும் மதுபான கடைகளிலும் உழைப்பை அடகு வைப்போரால் அவர்கள் மட்டுமல்ல மற்றவரும் பாதிக்கப்படுகின்றார்கள். தமிழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளில் சாலை விபத்துக்கள் அதிகரித்துள்ளதற்கு மதுபான கடைகள்தான் முக்கிய காரணம் என்றும், குடித்துவிட்ட வாகனங்களை ஓட்டுவதால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன என்றும் ஒரு புள்ளி விவரம் கூறுகின்றது. அலைபேசிகள், ஃபேஸ்புக், ட்விட்டர், வீடியோ கேம்ஸ் போன்றவைகளும் இளம் தலைமுறைகளின் கவனத்தை சிதறடிக்கின்றன. எனவே நல்லதொரு வாழ்க்கை அமைவதற்கு எங்கும் எதிலும் கவனமாக செயல்படுவது எல்லோருக்கும் மிக மிக அவசியமான ஒன்றாகும்.
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அந்த உணவு விடுதியில் உளவியல் நிபுணர் வில்லியம் ஜேம்ஸ் அருகிலிருந்த நண்பரிடம், மனிதர் ஒவ்வொருவரும் இயந்திரம் போல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்கின்றார்கள் என்று ரஷ்ய மெய்யியல் அறிஞர் ஈவான் பெட்ரோவிச் பாவ்லோவ் சொன்னார் என்றார். இதில் எனக்கு உடன்பாடில்லை என்று அடுத்தவர் சொல்லிக் கொண்டிருந்த போதே ஒருவர் கூடை நிறைய கோழி முட்டைகளோடு அவ்வழியாக போய்க் கொண்டிருந்தார். அந்த மனிதர் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற படைவீரர். அவரை பார்த்து வில்லியம் ஜேம்ஸ், "கவனம், நிமிர்ந்து நில்" என்று உரக்க கத்தினார். உடனே அந்த முன்னாள் படைவீரர் சட்டென்று விரைத்து நின்றார். கூடை கீழே விழுந்தது. முட்டைகள் சிதறி ஓடின. "எவண்டா அப்படி சொன்னது?" என கடும் கோபமாக கத்தினார் படைவீரர். "நான் தான்," என்றார் வில்லியம் ஜேம்ஸ். "இது நியாயமா?" என்று படைவீரர் கேட்க, "சத்தம் போட்டது நாங்கள்தான். ஆனால் எங்கள் சொல்படி நீர் நடக்க வேண்டுமென்று நாங்கள் சொல்லவில்லையே," என்றார் வில்லியம் ஜேம்ஸ். அதற்கு படைவீரர், "நில் என்றால் நிற்க வேண்டியது, போக என்றால் போக வேண்டியது. இதுதான் இராணுவத்தில் 25 ஆண்டுகளாக எங்கள் பழக்கம்" என்று சொல்லிவிட்டு உடையாமல் தப்பித்த சில முட்டைகளை பொறுக்கத் தொடங்கினார். வில்லியம் ஜேம்ஸ் சொன்னார், "மனிதர்கள் இயந்திரங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் இருக்கின்ற அழகான வாழ்க்கை அநியாயமாக கீழே விழுந்து சிதறிக் கொண்டிருக்கின்றது" என்று.
சிதறிக் கொண்டிருக்கும் அழகான மனித வாழ்க்கை எதிலும் எப்பொழுதும் சிந்தாமல் சிதறாமல் இருப்பதற்கு மனிதருக்கு சுய கட்டுப்பாடு மிகவும் அவசியம். மனதை அங்குமிங்கும் அலைய விடாமல் செய்யும் பணியில் ஈடுபாட்டுடன் செய்தால் கவனம் சிதறாது. ஒலிம்பிக்ஸ் போட்டியாளர்கள் போன்றே வாழ்க்கையின் இலக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அன்பு நேயர்களே, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என இப்போது கேட்டால் இதுதான் எனது லட்சியம் என உடனடியாக உங்களால் சொல்ல முடியுமா? செல்லும் பாதை தெளிவாக இருந்தால் அதில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். அது பிறர் நலனில் அக்கறை கொண்டதாய் தன்னலமற்றதாயும் இருக்கும். இல்லாவிடில் பல இளம் சுருதிகளை காவு கொடுக்க வேண்டியிருக்கும். எனவே இந்த பரபரப்பான உலகில் கவனத்தை ஒருநிலைப்படுத்த தினமும் 10 நிமிட மூச்சு பயிற்சி, குறைந்தது அரை மணி நேர தியானம் செய்தல் மிகவும் உதவியாக இருக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு.
இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும், காலடிக்கும் அது விளக்காகும். இறைவனின் வாக்கே பாதைக்கு ஒளியாகும், காலடிக்கும் அது விளக்காகும். வலுவுள்ள வார்த்தை
சிந்தாமல் சிதறாமல். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.